ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. சென்ற வாரம் பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்கு வங்காளம் கற்பிப்பதற்காக ஸ்ரீ தினேந்திரகுமார் ராய் அவர்கள் பரோடாவிற்கு வந்ததையும் அவர் பகவானை பற்றிய சொன்ன விஷயங்களையும் நாம் பார்த்தோம். இந்த வாரம் அந்த பரோடா வாழ்க்கை பற்றிய குறிப்புகள் தொடர்கிறது. ஸ்ரீ தினேந்திரகுமார் ராய் மேலும் சொல்கிறார், பணத்தின் மீது பற்றில்லாதவர் ஸ்ரீ அரவிந்தர். பரோடாவில் இருந்தபோது அவருக்கு ஒரு நல்ல தொகை சம்பளமாக அளிக்கப்பட்டது. அவர் மாவட்ட நீதிபதியாக கூட ஆவதற்கு தகுதியானவர். அவருடைய திறமைக்கு அவர் நீதிபதியாக ஆயிருக்கக்கூடும். சம்பளமும் 2000 அல்லது 3000 ரூபாய்களோ கிடைத்திருக்கும். ஆனால் அவர் எப்பொழுதுமே பணத்தை பற்றி எண்ணியதில்லை. அவர் தனியாக வாழ்ந்தார், ஒரு பிரம்மச்சாரி போல் வாழ்ந்தார். ஆடம்பரம் என்பது அவர் அறியாத ஒன்று. ஒரு பைசா கூட அனாவசியமாக செலவு செய்ததில்லை. சம்பளம் பெற்றதும் அவருடைய அன்னைக்கும் தங்கைக்கும் செலவிற்காக பணம் அனுப்புவதே அவருடைய முதல் வேலை. ஒருமுறை அவர் மணியார்டர் ஃபார்மை எழுதி கொண்டிருந்தார். அப்பொழுது எனக்கும் பணம் தேவையாக இருந்தது. உடனே அவரிடம் எனக்கு சிறிது பணம் தேவைப்படுகிறது என்றேன். உடனே அவர் தன் பெட்டியை திறந்து கைப்பையை எடுத்து அதிலிருந்த எல்லா பணத்தையும் கொட்டி எடுத்துக்கொள்ள சொன்னார். நான் அதிர்ந்து போனேன். இவ்வளவுதான் என்னிடம் இருக்கிறது, பணத்தை அனுப்பு என்றார். நீங்கள் அந்த படிவத்தை பூர்த்தி செய்ய ஆரம்பித்து விட்டீர்கள், அதனால் தாங்கள் பணம் அனுப்புவதை செய்யுங்கள் என்றேன். அவர் தன்னுடைய தலையை அசைத்து, என்னை விட உனக்குத்தான் அவசரம், நான் பிற்பாடு பார்த்து கொள்கிறேன் என்று கூறி படிவத்தை எழுதுவதை நிறுத்திவிட்டு தன்னுடைய கவிதை எழுதும் வேலையை துவங்கினார். மகாபாரதத்தில் சாவித்ரி சத்தியவான் கதையை அடிப்படையாக கொண்ட கவிதையை அவர் எழுத துவங்கினார். இங்கு நாம் ஒன்றை கவனிக்க வேண்டியதிருக்கிறது. அவர் நமக்கு அளித்து சென்ற சாவித்ரி என்னும் மந்திர காவியம், அதனுடைய விதை நம் பகவான் பரோடாவில் இருந்த காலத்திலேயே துவங்கப்பட்டு விட்டது என்பது இதிலிருந்து நமக்கு தெரிகிறது. இத்தகைய பெருந்தகையாளருக்கு தன்னுடைய தேவைகளை காட்டிலும் மற்றவர்களுடைய தேவையே முக்கியமானது. இது போன்ற ஒருவரை அந்நாட்களில் நான் எவரையுமே கண்டதில்லை என்று எழுதுகிறார் ஸ்ரீ தினேந்திரகுமார் ராய். அவர் அதிகமாக கடிதங்கள் எழுதுவது கிடையாது. சில சமயம் 10 அல்லது 20 வரிகள் எழுதிவிட்டு அப்படியே வைத்து விடுவார். பின்னால் நேரம் கிடைக்கும் பொழுது அல்லது எழுதும் மனநிலையில் இருக்கும் பொழுது எழுதி முடித்து அனுப்பிவிடுவார். அவருடைய சில கடிதங்கள் தபால் நிலையத்திற்கு போகாமலேயே இருந்துவிடும். அந்த கடிதங்களின் முடிவு ஏதேனும் ஒரு புத்தகத்தின் நடுவில் இருக்கும். ஸ்ரீ அரவிந்தர் அடிக்கடி இவ்வாறு சொல்வதுண்டு, ஒருவர் தன்னை பற்றி அதிகமாக வெளிப்படுத்தி கொள்ளாமல் இருப்பதே நல்லது என்று. அதனால்தானோ என்னவோ அவர் மிகவும் குறைவாகவே பேசினார். பரோடா வக்கீல் ஆர்என் பட்கர் எழுதுகிறார், பணத்தை பத்திரமாக பெட்டியில் பூட்டி வைக்கும் வழக்கம் அவருக்கு கிடையாது. அவர் செலவு செய்யும் பணத்திற்கும் கணக்கு வைக்க மாட்டார். ஒரு நாள் நான் அவரிடம் இதை பற்றி கேட்டபோது அவர் சிரித்தார். 50 ஆண்டுகளுக்கு மேலாகியும் எனக்கு இன்றும் நன்றாக நினைவில் இருக்கிறது. அவர் இவ்வாறு சொன்னார், அது நாம் நல்ல நாணயமுள்ள மக்கள் மத்தியில் குடியிருக்கிறோம் என்பதை காட்டுகிறது என்று. நான் மீண்டும் கேட்டேன், நீங்கள்தான் பணத்திற்கு கணக்கு வைத்துக் கொள்வதில்லையே, பிறகு உங்களை சுற்றியுள்ளவர்கள் நாணயமானவர்கள் என்று உங்களால் எப்படி கூற முடியும்? அதற்கு விடையாக மிக சாந்தமான முகத்துடன் இவ்வாறு கூறினார், கடவுள் எனக்காக கணக்கு வைத்துக் கொள்கிறார். அவர் எனக்கு தேவையானதை கொடுத்துவிட்டு மீதியை அவர் வைத்து கொள்கிறார். எப்படியானாலும் எனக்கு தேவையானதெல்லாம் கிடைத்து கொண்டிருக்கிறது, பிறகு நான் எதற்காக கவலைப்பட வேண்டும்? இன்டர்மீடியட் வகுப்பில் அவருடைய மாணவனாக இருக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அவர் கற்பிக்கும் முறை புதுமையானது. தொடக்கத்தில் பாடப்புத்தகத்தில் உள்ள பொருள் பற்றி முன்னுரையாக சில உரைகள் நிகழ்த்துவார். அதிலிருந்து மாணவர்கள் ஆசிரியரை பற்றியும் எடுத்துக்கொண்ட பாடப்பகுதியில் அவர் சொல்லும் விஷயங்கள் பற்றியும் பொதுப்படையாக தெரிந்து கொள்வார்கள். மாணவர்களை இவ்வாறு தயார் செய்த பின் வகுப்பில் பாடங்களை வாசிப்பார். ஆங்காங்கே பொருள் விளக்கம் கொடுப்பார். அவ்வாறு பாடத்தை முடித்த பின் பாடத்தின் பல்வேறு அம்சங்கள் மீதும் தனித்தனியாக பொதுவான உரைகள் கொடுத்து எழுதி கொள்ளச் சொல்வார். ஒவ்வொரு பருவ முடிவிலும் கொடுக்கப்படும் இந்த உரைகளை பிற கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்களும் பயன்படுத்திக் கொள்வார்கள். இதிலிருந்தெல்லாம் ஒரு ஆசிரியர் எவ்வாறு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று அதற்கும் நம்முடைய பகவான் ஒரு உதாரணமாக இருந்திருக்கிறார் என்பது இதில் புரிகிறது. அதனால்தானோ என்னவோ அவருடைய மாணவர்கள் அவரை மிகவும் நேசித்தனர். மீண்டும் அவர் தொடர்கிறார், ஆரன் பட்கர் தொடர்கிறார், ஆனால் அவருடைய கல்லூரி சொற்பொழிவுகளை விடவும் மேடை பொழிவுகள்தான் செவிக்கு இனியவையாகவும் சிந்தைக்கு இனியவையாகவும் இருக்கும். கல்லூரி இலக்கியம் என்ற கூட்டங்களுக்கு அவர் சில சமயம் தலைமை தாங்குவது உண்டு. அப்பொழுது கல்லூரியின் மத்திய கூடம், அது சிறிய கூடல் அல்ல என்றாலும் நிரம்பி வழியும், பேசப்படும் பொருள் சுவையுடையதாக அமைந்துவிட்டாலோ, சமயங்களில் கல்லூரி மாணவர்கள் மட்டுமல்லாமல் நகரில் உள்ள படித்த பொதுமக்களும் கூட்டத்திற்கு வருவார்கள். ஸ்ரீ கோஷ் சொற்சிலம்பம் ஆடுபவர் அல்லர், மிக உயர்ந்த தரமான பேச்சாளர். அவர் பேச எழுந்ததும் சபையில் மூச்சு விடுகிற சப்தம் கூட கேட்காது. அவ்வளவு கவனமாக சபையோர் அவருடைய பேச்சை கேட்பார்கள். அவர் பேசும் பொழுது கை கால்களை அசைக்காமல் அப்படியே சிலை போல நின்று பேசுவார். சொற்கள் சிரமமின்றி அறிவு போல் அவருடைய வாயிலிருந்து பொங்கி வந்து இதமாக செவியில் விழும். சபையோர் மந்திரத்தில் கட்டுண்டவர்கள் போல் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அவருடைய வாக்கியங்கள் ஒவ்வொன்றும் பொருள் செறிந்திருக்கும், கேட்போரை பல நாட்கள் சிந்திக்க வைக்கும். சமயம், தத்துவம் போன்ற பொருள்கள் பற்றி பேசும்போது அவருடைய பேச்சுக்கள் மிகச் சிறப்பாக அமையும். அவர் அரசியல் பற்றி பேசுவது மிகவும் அரிது. ஆனால் அவ்வப்பொழுது இந்தியாவின் தாழ்வுற்ற நிலையை பற்றியும், சாதாரண மக்கள் கல்வியறிவில்லாமல் அறியாமையில் மூழ்கி கிடப்பது பற்றியும் குறிப்பிடுவார். அவருடைய தோற்றமும் கணீரென்ற இனிய சங்கீதம் போன்ற அவருடைய குரலும் நேற்றுதான் கண்டது போலவும் கேட்டது போலவும் என் நினைவில் நிற்கின்றன என்று எழுதுகிறார். பரோடாவில் இருக்கும் பொழுது ஸ்ரீ அரவிந்தர் மராத்தியும் குஜராத்தியும் கற்றார். மராத்தியின் கிளை மொழியான மோரி மொழியையும் ஒரு பண்டிதரிடம் கற்றார். மொழிகள் கற்பதில் அவருக்கு விசேஷ திறமை இருந்தது. கேம்பிரிட்ஜில் இருக்கும்போதே அவர் வங்காளி படித்தார் என்று பார்த்தோம். வங்காள மொழியில் கவிதைகளையும் நாவல்களையும் படிக்கும் அளவிற்கு அவர் தேர்ச்சி பெற்றிருந்தார். ஸ்ரீ அரவிந்தர் எவருடைய உதவியும் இன்றி சுயமாகவே சம்ஸ்கிருதம் படித்தார். அவர் சம்ஸ்கிருதத்தை வங்காளி மூலம் படிக்கவில்லை, நேரே சம்ஸ்கிருதத்திலோ அல்லது ஆங்கிலத்தின் மூலமோ படித்தார். ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னவென்றால், அந்த சம்ஸ்கிருதத்தில் புலமையும் பெற்றார். கிரேக்கத்திலும் லத்தீனிலும் போல அம்மொழியின் சிறப்பு இயல்பையும் உயிர் நாடியையும் நன்கு அறிந்து கொண்டார். சம்ஸ்கிருதத்தில் அவர் பெற்றிருந்த அசாதாரண புலமை மூலம் இந்தியாவின் உபநிடதங்கள், வேதங்கள், கீதை, புராணங்கள், இராமாயணம், மகாபாரதம், காளிதாசனின் நாடகங்கள் முதலியவற்றை படித்தார். இதன் மூலம் இந்தியாவின் இணையிலா பெருமையின் இரகசியத்தை அவர் கண்டுகொண்டார். பின்னாளில் அவர் இராமாயணத்திலிருந்தும் மகாபாரதத்திலிருந்தும் சில பகுதிகளையும் காளிதாசனின் சில நாடகங்களையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் தானே குறிப்பிடுவது போல, நான் குஜராத்தியை கற்றுக்கொண்டது இலக்கியத்திற்காக அல்ல, ஆனால் அது பரோடாவின் மொழி. மேலும் அங்கு நான் 13 காலம் இருந்தேன். நான் மீண்டும் குஜராத்தி எடுத்து கொண்டு விட்டேன். ஏனென்றால் ஆங்கிலம் தெரியாத பல குஜராத்தி சாதகர்கள் இங்கு இருக்கிறார்கள் அல்லவா என்று குறிப்பிடுகிறார். அவருடைய வார்த்தையிலேயே இதை பார்க்கலாம். ஐ லேர்ன்ட் குஜராத்தி நாட் ஃபார் த லிட்ரேச்சர் பட் பிகாஸ் இட் வாஸ் த லாங்குவேஜ் ஆஃப் பரோடா வேர் ஐ ஹேட் டு லிவ் ஃபார் 13 years. ஐ ஹவ் நவ் பிக்ட் இட் அப் அகெயின் பிகாஸ் தெர் ஆர் சோ மெனி குஜராத்தி சாதக்ஸ் ஹூ டு நாட் நோ இங்கிலீஷ் ஜஸ்ட் அஸ் I am picking up Hindi now. ஒரு சமயம் புகழ்பெற்ற ICS அதிகாரியான RC தத் பரோடா மகாராஜாவின் அழைப்பின் பேரில் பரோடாவுக்கு வந்திருந்தார். ஸ்ரீ அரவிந்தருடைய மொழிபெயர்ப்புகளை பற்றி கேள்விப்பட்டு அதை அறிந்து கொண்ட அவர் அவற்றை பார்க்கவும் படிக்கவும் விருப்பம் தெரிவித்தார். ஸ்ரீ அரவிந்தர் தம்மை பற்றி விளம்பரப்படுத்த விரும்பாதவர். அதனால் அரை மனதுடன் தான் எழுதிய மொழிபெயர்ப்புகளை அவரிடம் காட்டினார். அவை மிகச் சிறப்பாக செய்யப்பட்டிருப்பதை கண்ட தத், நான் முன்பே உங்கள் இராமாயண மகாபாரத மொழிபெயர்ப்புகளை பார்த்திருந்தால் என்னுடைய மொழிபெயர்ப்புகளை வெளியிட்டிருக்க மாட்டேன். உங்களுடைய அற்புதமான மொழிபெயர்ப்புகளின் முன்னால் என்னுடைய மொழிபெயர்ப்புகள் சிறுபிள்ளைகளின் வேலை போல் தோன்றுகின்றன என்றார். அவருடைய மொழிபெயர்ப்புகள் புகழப்பட்ட போதிலும் ஸ்ரீ அரவிந்தர் அதை பற்றி பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. இன்பமோ துன்பமோ விமர்சனமோ அல்லது புகழ்ச்சியோ வளமான நிலையிலும் அல்லது மோசமான நிலையிலும் எதுவாக இருப்பினும் அதிலிருந்து விடுபட்டவராகவே தனக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதவர் போலவே நடந்து கொண்டார். பின்னாளில் அவருடைய வாழ்க்கையில் இந்திய சுதந்திர போராட்டத்தின் பொருட்டு அவர் சந்தித்த பல இன்னல்களுக்கு இடையேயும் அவர் தன் அன்பன் பரமனின் சிந்தனையிலேயே இடையராது லயித்திருந்தார். எல்லா துயரங்களையும் சிறிதும் பற்றற்ற நிலையிலேயே எதிர்கொண்டார் என்று எழுதுகிறார் தினேந்திரகுமார் ராய். பரோடாவில் இருந்த காலத்தில் பல கவிதைகளை இயற்றினார் நம் பகவான். அவர் இயற்றிய மாபெரும் காவியமான சாவித்திரியின் முதல் வரைவு பரோடாவில்தான் இயற்றப்பட்டது என்பதை நாம் பார்த்தோம். நான் முதலில் ஒரு கவிஞன், பிறகுதான் மற்றவையெல்லாம் என்று அவரே கூறியிருக்கிறார். ஸ்ரீ அரவிந்தருடைய பரோடா வாசத்தின் இரண்டாவது ஆண்டில், அதாவது 1894, அவருக்கு ஓர் முக்கியமான ஆன்மீக அனுபவம் ஏற்பட்டது. அப்பல்லோ பந்தரில் ஏற்பட்ட முதல் ஆன்மீக அனுபவத்தைப் போலவே இதுவும் அவர் எதிர்பார்க்காமலேயே நடந்தது. ஒரு நாள் அவர் பரோடாவில் ஒரு நாள் அவர் குதிரை வண்டியில் போய்கொண்டிருந்த போது அந்த சாலையில் இருந்த ஒரு கல் இடறி குதிரை கீழே விழுந்து வண்டி குடைசாய இருந்தது. ஒரு பெரிய விபத்து நடக்க இருந்தது. அந்த விபத்து நடக்க இருப்பதை அவர் உடனே உணர்ந்தார். அவருள்ளிருந்து இறைவன் எழுந்து வந்து அந்த விபத்து ஏற்படாதபடி செய்ததை அவர் தம்முடைய அகக்காட்சியில் மிக தெளிவாக கண்டார். கடவுள் அவருள்ளிருந்து எழுந்த இந்த அனுபவம் அவர் முன்பு பெற்ற எங்கும் கவிந்திருந்த சாந்தி அனுபவத்தை விட பெரிய அனுபவமாகும். இந்த அனுபவத்தை பற்றி 1939 அவர் காட்ஹெட் என்ற ஒரு கவிதையில் எழுதியிருக்கிறார். இதில் பல விஷயங்கள், இந்த விபத்து சம்பந்தமான பல விஷயங்களை நாம் சற்று கூர்ந்து கவனித்தால் பல செய்திகள் நமக்கு புரிய வரும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அந்த சமநிலையும் சாந்தியும் இருக்கும் பொழுது இறைவன் நம்முள் இருந்து செயல்படுவான் என்பது இந்த நிகழ்ச்சி ஒரு உதாரணமாக நமக்கு தெரிகிறது. யோகம் செய்ய அவர் துவங்கியதை பற்றி கேட்டபொழுது இந்த நிகழ்ச்சியை பற்றி அவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். தங்களுடைய யோகத்தை குஜராத்தில் இருக்கும்போதே துவங்கிவிட்டீர்களா? ஆம், ஆனால் இது லண்டனில் இருந்தபோதே துவங்கிவிட்டது. அப்பல்லோ பந்தரில் இந்திய மண்ணில் கால் வைத்த அந்த தருணத்தில் முளைவிட்டது. பரோடாவில் இருந்த முதல் வருடத்தில் அது மேலும் வளர்ந்தது. என்னுடைய வண்டி விபத்தில் சிக்கப்போகிறது என்ற எச்சரிக்கை எழுந்த அந்த தருணத்தில் என்று எழுதுகிறார். அவருடைய வார்த்தையாலேயே இதை பார்க்கலாம். Didn't you begin yoga later on in Gujarat? Yes, but this began in London. Sprouted the moment I set foot on Apollo Bandar, touching Indian soil, flowered one day in the first year of my stay in Baroda, at the moment when there threatened to be an accident to my carriage. ஸோ இது அவருடைய வாழ்வில் நிகழ்ந்த ஒரு முக்கியமான சம்பவம். 1902 சகோதரி நிவேதிதா, சிஸ்டர் நிவேதிதா என்று நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம், அவர் பரோடா சென்றிருந்தார். இந்த இடத்தில் சிஸ்டர் நிவேதிதா என்று அழைக்கப்படுபவரை பற்றி சிறிது அறிந்து கொள்வோம். அப்பொழுதுதான் இதனுடைய தொடர்ச்சி நமக்கு புரியும். சகோதரி நிவேதிதா அவர்களின் இயற்பெயர் மார்கரெட் எலிசபெத் நோபல். 28 அக்டோபர் 1867 அயர்லாந்து நாட்டில் பிறந்தவர். இவர் சுவாமி விவேகானந்தரின் சீடர். சுவாமி விவேகானந்தர் தன்னுடைய அமெரிக்க பயணத்தை முடித்து கொண்டு லண்டனுக்கு சென்றபோது சகோதரி நிவேதிதாவை சந்தித்தார். 1898 சுவாமி விவேகானந்தர் அவருக்கு நிவேதிதா என்ற பெயரை அளித்தார். அப்பொழுது புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ராமகிருஷ்ண மடத்துடன் இணைந்து பணியாற்ற தொடங்கினார் சகோதரி நிவேதிதா. முக்கியமாக அவர் பெண் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதற்காக ஒரு பள்ளியையும் கல்கத்தாவில் தொடங்கினார். இந்திய தேசிய விடுதலையிலும் இவர் முக்கிய பங்காற்றியிருக்கிறார். மீண்டும் நாம் இப்பொழுது நம்முடைய பகவானின் சுயசரிதைக்கு வருவோம். சகோதரி நிவேதிதா சில சொற்பொழிவுகள் நிகழ்த்துவதற்காக பரோடா வந்திருந்த பொழுது நான் அவரை சந்தித்தேன். அவரை வரவேற்று அவருக்கு ஒதுக்கப்பட்டிருந்த விடுதிக்கு அவரை அழைத்துச் செல்வதற்காக நான் ரயிலடிக்கு சென்றிருந்தேன். அவர் மகாராஜாவை பேட்டி காண சென்றபொழுதும் அவருடன் சென்றேன். வங்காளத்தில் சிறு சிறு புரட்சி கூட்டங்கள் தோன்றியிருந்தன. அவை அங்குமிங்குமாக சிதறி ஒரு கூட்டத்தினர் வேலைக்கும் இன்னொரு கூட்டத்தினர் வேலைக்கும் சம்பந்தமில்லாமல் செயல்பட்டு கொண்டிருந்தன. நான் அவை எல்லாவற்றையும் வழக்குரைஞர் பி மித்தரின் தலைமையில் ஒரே இயக்கமாக ஒன்று சேர்க்க 5 பேர் கொண்ட ஒரு கவுன்சில் அமைத்தேன். அதில் நிவேதிதையும் ஒரு அங்கத்தினர். அதன் பிறகு நிவேதிதாவை சந்திக்க எனக்கு சந்தர்ப்பம் ஏற்படவில்லை. சகோதரி நிவேதிதையுடன் என்னுடைய தொடர்பு பற்றி அரசியல் துறையில் மட்டுமே அந்த தொடர்பு. அதில் ஆன்மீகமோ ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களோ இடம்பெறவில்லை. அவருடன் இருக்கும் சமயங்களில் நாங்கள் இது பற்றி பேசியதாக கூட எனக்கு நினைவில்லை. அவர் புரட்சி தலைவர்களுள் ஒருவர். மக்களுடன் தொடர்பு கொள்வதற்காக அவர் பல இடங்களுக்கு போனார். அவர் எதையும் மறைத்து வைப்பதில்லை. தம்முடைய புரட்சி திட்டங்களை பற்றி வெளிப்படையாகவே எல்லோரிடமும் பேசினார். அன்னை காளி என்னும் அவருடைய புத்தகம் மிகவும் ஆவேசம் அளிக்கக்கூடியது. அவருடைய கண்கள் ஒருமுனைப்பு சக்தியையும் சமாதி நிலைக்கு செல்லும் திறனையும் காட்டின. அவர் ஏதோ ஒரு ஆன்ம அனுபவம் பெற்றிருந்தார் என்பது மட்டும் புரிகிறது. அவர் திடமான செயல் வீரர். நிவேதிதா பரோடா மகாராஜாவை புரட்சி இயக்கத்திற்கு இழுக்க முயன்றார். ஸ்ரீ அரவிந்தர் மூலம் தமது முடிவை தெரிவிப்பதாக சொல்லிவிட்டார் மகாராஜா. பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் வாழ்க்கையில் நடைபெற்ற மற்றும் ஒரு முக்கியமான நிகழ்வை நாம் அடுத்த வாரம் பார்க்கலாம். அந்த முக்கியமான நிகழ்வுடன் நாம் அடுத்த வாரம் இதை தொடங்கலாம். நன்றி.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரோவில் ரேடியோ.